ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 22. பிரம்மதேவர் பகவானிடத்தில் உபதேசம் பெற்று கொண்டிருந்தார். இந்த உலகத்தை படைப்பதற்கான ஊக்கத்தை பகவானிடமிருந்து பெற்றாம் பிரம்மதேவர். பிரம்மதேவனும் பரமாத்மாவிடத்தில் மனதை நிலைநிறுத்தி தனது உபாசனத்தினால் தவமும் கர்மயோகமும் வளர்ந்து வரப்பெற்று சிருஷ்டியை பற்றிய அறிவாகின்ற வலிமையை அடைந்தார். தான் வீற்றிருக்கும் தாமரை மலரை சுற்றியுள்ள பிரளய ஜலத்தையும் வாயுவையும் பருகினார். தான் எந்த ஆதாரத்தில் வீற்றிருக்கின்றோமோ அந்த நாபிக்கமலம் உயர்ந்து ஆகாயம் முழுவதும் தாமரையாக நிறைந்தது. தான் செய்ய வேண்டிய காரியத்தில் பகவானால் தூண்டப்பெற்றவரான பிரம்மதேவர் உலகங்களை மீண்டும் சிருஷ்டிக்க விரும்பி அந்த மலரையே பலவாறாக பிரித்தார். அந்த நாபிக்கமலமானது 14 லோகங்களாக விரிவடைந்தது. அதாவது நாபியின் கொடியானது தாமரையின் தண்டு ஆகி உயர்ந்த அந்த தண்டில் மேலும் கீழுமாக 14 லோகங்கள் உண்டாயின. அதை அந்த பிரம்மதேவன் தேவ மனுஷியாதியான போக்திருவர்க்கம் ஒரு பாகமும், சப்தாதியான போக்யவர்க்கம் ஒரு பாகமும், ஞானேந்திரிய கர்மேந்திரிய போகஸ்தானங்கள் ஒரு பாகமும் ஆக 3 பாகங்களாக பிரித்தார். மேலும் 10 வகையான சிருஷ்டிகளை செய்கின்றார். மாயையின் பரிணாமமே மகத்து எனப்படும். இது முதன்மையான சிருஷ்டியாகும். இரண்டாவது அகங்கார சிருஷ்டி. மூன்றாவது பிருத்திவி முதலிய பஞ்சபூதங்களின் சிருஷ்டி. நான்காவது இந்திரியங்களின் சிருஷ்டி. ஐந்தாவது அந்த இந்திரியங்களுக்கு உண்டான அபிமானி தேவதைகளின் சிருஷ்டி. ஆறாவது அண்டத்தின் சிருஷ்டி. இது பகவானின் சங்கல்பத்தினால் உண்டானதாகும். ஏழாவது 6 வகையான வர்க்க சிருஷ்டிகள். அவையாவன வனஸ்பதி, ஓஷதிகள், லதைகள், தவச்சாரங்கள், வீரத்துக்கள், திருமங்கள் ஆகியவன ஆகும். அவற்றில் வனஸ்பதி என்பது புஷ்பங்கள் இல்லாமல் காய்க்கும் தன்மையுடையது, அதாவது அரசு, பல முதலியவை. ஓஷதிகள் புஷ்பித்து காய்த்து பழுத்து உடனே பட்டுப்போகும் தன்மையுடைய செடி முதலியவைகளாகும். லதைகள் என்பவை படரும் தன்மையுள்ள மாலதி, மல்லி முதலிய கொடிகளாகும். தவச்சாரங்கள் என்பவை பட்டைகள், அதாவது பட்டைகளே சாரமாக இருக்கின்ற வாழை, மூங்கில் முதலியவைகளாகும். வீரத்துக்கள் என்பன புதர் புதராய் படரும் தன்மையுடைய கொடிகள். திருமங்களானவை புஷ்பித்து காய்க்கும் தன்மையுடைய மாமரம் போன்றவையாகும். எட்டாவதாக திரியக் ஜந்துக்கள், பசுபக்ஷி முதலிய 28 வகையினை படைத்தார். இவை நேற்று, இன்று, நாளை என்கின்ற காலபேதத்தினை பற்றிய அறிவு இல்லாதவையாகும். ஆகாரம், நித்திரை, பயம், மைதுனம் ஆகியவற்றை பற்றி மட்டுமே அறிபவை. தனக்கு இஷ்டமான பொருளை அறியும் திறமையையும் சுகதுக்கங்களை நன்றாக அறியும் தன்மையையும் உடையவை. இவற்றுக்கு உள்ள 28 பேதங்களை சொல்கின்றேன், கேட்பாயாக என்று கூறி சொல்ல ஆரம்பிக்கின்றார். பசு, வெள்ளாடு, எருமை, கிருஷ்ணமிருகம், பன்றி, கவ்யம், குரு எனப்படும் கருப்பு சாரலை உடைய கலைவான், ஆடு, ஓட்டை ஆகிய இந்த நாற்கால் ஜந்துக்கள் 9 வகையாகும். இவை இரட்டை குழம்புகளை உடையவை. மேலும் கழுதை, குதிரை, கோவேறு கழுதை, கௌமார மிருகம், சரபம், சமரமிருகம் ஆகிய இவை 6 ஒற்றை குழம்பினை உடையவை. மேலும் 5 நகமுடைய பசுக்களை சொல்கின்றேன், கேள் என்று கூறுகின்றாய். நாய், நரி, சென்னாய், புலி, பூனை, முயல், முள்ளம்பன்றி, சிம்மம், குரங்கு, யானை, ஆமை, உடும்பு ஆகிய இந்த 12 5 நகங்கள் உடையவை ஆகும். மகரமீன் முதலியவை ஜலஜந்துக்கள். இவ்விதம் 28 விதமாக உள்ளன என்கின்றார். கங்கம் எனப்படும் பெரும்பருந்து, கழுகு, கொக்கு, பருந்து, காடை, கரடி, மயில், ஹம்சம், சாரசம், சக்கரவாகம், காக்கை, கோட்டான் இவைகளும் மற்றும் உள்ள பட்சிகளும் 8வது வகையைச் சேர்ந்ததா சிருஷ்டியாகும். 9வது சிருஷ்டி மனுஷர்களின் சிருஷ்டி. இது ஒரு வகைப்பட்டதே. இவர்களுக்கு அர்வாக் ஸ்ரோதசுகள் என்று பெயர். பூமியில் ஆகாரம் மற்றும் சஞ்சாரங்கள் செய்வார்கள். ஆகையால் இவர்களுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. இந்த மனிதர்கள் இரஜோகுணம் தலையெடுக்க பெற்றவர்களாகவே தனது வேலை செய்யும் தன்மையை பெற்றவர்கள். தனது துக்கத்தையும் சுகம் என்று மாயையினால் நினைப்பவர்கள் ஆவார்கள். தாவரங்களும் மனிதர்களும் விலங்கினங்களும் வைக்கிருத சிருஷ்டி வகையைச் சேர்ந்தவர்கள். இதுவே சனத்குமாரர்கள் முதன் முதலில் பிரம்மாவால் தோற்றுவிக்கப்பட்டவர் என்பதால் பிராகிருத சிருஷ்டியை அடங்குவார். 10வது சிருஷ்டியானது தேவ சிருஷ்டி எனப்படும் 8 வகை சிருஷ்டிகளாகும். அவை கௌமார சிருஷ்டி, அதாவது நீலோகிதன் முதலியவன் கல்பம் தோறும் சிருஷ்டிக்கப்படுவான், அது ஒரு வகையாகும். 1வது கௌமார சிருஷ்டி. 2வது தேவதைகளும் பித்ரு தேவதைகளும், இது வைதீக கர்மங்களால் ஆராதிக்கப்படும் வகையைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். 3வது அசுரர்கள். 4வது கந்தர்வர்கள் அப்பசுக்கள். 5வது சித்திரர்கள். 6வது யக்ஷர்கள் ராட்சசர்கள். 7வது சாரணர்கள். 8வது பூதர்கள் பிரேத்தர்கள். ஆகிய 8 வகையாக தேவ மனுஷியாதி சிருஷ்டிகளை செய்தார் பிரம்மதேவர். பகவான் நான்மகனுக்குள்ளே இருந்தும் தானாகவும் நடத்தின 10 விதமான சிருஷ்டிகளும் உனக்கு இப்பொழுது சொல்லப்பட்டன. இவ்வாறு சமஸ்த வஸ்துக்களையும் தனக்கு உட்படுத்தி கொள்ளும் தன்மையதான காலத்தின் சொரூபமும் கூட பெற்றது. காலங்களை பற்றியும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் இதுரா என்று கூறி அவற்றையும் தொடர ஆரம்பிக்கின்றார். கல்பாதி காலங்களில் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவனுக்குள் அந்தர்த்தாமி ஆகி அவனை சரீரமாக கொண்டு சர்வீஸ்வரனானவன் தானே தன்னால் தன்னை படைத்து கொள்கின்றான். 10 வகையான சிருஷ்டிகளில் அண்ட சிருஷ்டி, ஆகாசம் முதலியவை ஒரே நேரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவை. கணக்கற்ற அண்டங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவை. பஞ்சபூதங்கள் கிரமப்படி ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றின. ஒரு கல்பத்தில் இந்திரனாகவும் தேவனாகவும் அசுரனாகவும் இருப்பவன் மறுபடி அடுத்த கல்பத்தில் அவ்வாறு இருப்பதில்லை. இந்திர பட்டம் முதலியவை கல்பம் தோறும் ஏற்படும் பட்டமாகும். சகல ஐஸ்வர்யங்கள், பெயர், 1000 கண்களை கொண்டிருத்தல் ஆகிய மட்டும் இந்திரனுக்கு மாறாமல் அவ்வாறே இருக்கும். இனி காலஸ்வரூபத்தையும் அதன் ஸ்தூல சூக்ஷ்ம பேதங்களையும் மேன்மை தாழ்மைகளையும் சொல்கின்றேன் கேள் என்று விதுரனிடம் கூறிய மைத்ரேய மகரிஷி அவற்றையும் விவரிக்க தொடங்கின்றார். காலமானது பிரமாணம் முதல் சம்வத்சரம் வரையிலும் உள்ள சூக்ஷ்ம ஸ்தூல ரூபங்களை உடையதாகி சூரியனுடைய சுழற்சியினால் அறியப்பட்டதாகும். சூரியன் இல்லையேல் காலத்தை கூறுவது கடினம். பிரமாணம் என்பது சூரியனின் கதிரில் படரும் துகள்களில் 1/30 பாகமாகிய மிகச்சிறிய அளவாகும். சம்வத்சரம் என்பது 6 பருவ காலங்களை உடைய ஒரு ஆண்டு முழுமையை குறிக்கும் காலமாகும். எனவே சூரியனின் சஞ்சாரத்திற்கு விஷமமாகிய தேசத்தின் மேன்மை தாழ்மைகளை சொல்லாவிடில் சூரிய கதியின் ஊக்கிக்கும் தன்மையாதாகிய காலத்தின் பிரிவுகள் ஏற்பட மாட்டாது. எந்த உருவத்தை காட்டிலும் சிறிய உருவம் இல்லையோ அது பிரமாணம் எனப்படும். அதேபோல் எந்த உருவத்தை காட்டிலும் பெரிய உருவம் இல்லையோ அதுவே பரம மகத்து என்று கூறப்படும், அதாவது இந்த பிரபஞ்சமாகும். எதை காட்டிலும் குறைவான காலம் இல்லையோ அது பிரமாணு காலம் என்று அறியலாம். எதை காட்டிலும் அதிகமான கால நேரம் இல்லையோ அது பரம மகத்காலம் என்று கூறப்படும். காலமானது யுகம், மன்மந்திரம், பரார்த்தம் என்ற சுரூபங்களினால் உள்ளன. சம்வத்சரங்கள் பலவும் சேர்ந்தால் ஒரு யுகம். யுகங்கள் பலவும் சேர்ந்தால் ஒரு மன்மந்திரம். மன்மந்திரங்கள் பலவும் சேர்ந்தால் ஒரு கல்பம். கல்பகாலங்கள் பலவும் சேர்ந்தால் ஒரு பரார்த்த காலம் ஆகும். 2 பரமாணுக்கள் சேர்ந்தது ஒரு அணுவாகும். 3 அணுக்கள் சேர்ந்தால் ஒரு த்ரசரேணுவாகும். இவையே ஒரு சாரலத்தின் ரந்தங்களில் நுழைந்த, அதாவது ஜன்னலில் நுழையும் ஒளிக்கற்றைகளில் சூரிய கிரணங்களில் தோன்றும் தூசியே ஆகும். இது ஆகாயத்தில் கிளம்புமே அன்றி பூமியில் இறங்காது. 3 த்ரசரேணுக்கள் சேர்ந்தால் ஒரு திருஷ்டி எனப்படும். பல திருஷ்டிக்கள் சேர்ந்தால் ஒரு வேதம். 3 வேதங்கள் சேர்ந்தால் ஒரு லவம். 3 லவங்கள் சேர்ந்தால் ஒரு நிமிடம். 3 நிமிடங்கள் சேர்ந்தால் ஒரு க்ஷணம். 5 க்ஷணங்கள், அதாவது 15 நிமிடங்கள் சேர்ந்தால் ஒரு காஷ்டை என்று கூறப்படும். 15 காஷ்டைகள் சேர்ந்தால் ஒரு லகு. 30 காஷ்டைகள் ஒரு கலை. 15 லகுக்கள் சேர்ந்தால் ஒரு நாழிகை. 2 நாழிகை ஒரு முகூர்த்தம். 30 கலை ஒரு முகூர்த்தம். 30 முகூர்த்தம் ஒரு நாள். ஆறு நாழிகை அல்லது ஏழு நாழிகை ஒரு பிரகாரம் என்று கூறப்படும். இதுவே யாமம் என்றும் கூறப்படும். திதிகளுக்கு சித்தி என்றும் க்ஷயம் என்றும் இரண்டு அவஸ்தைகள் உண்டு. விருத்தியில் ஏழு நாழிகை ஒரு யாமம், க்ஷயத்தில் ஆறு நாழிகை ஒரு யாமம். காலை மாலை சந்தியைகளைச் சேர்ந்த இரண்டு முகூர்த்தங்களை கழித்து கணக்கிட வேண்டும். இங்கு கூறப்படும் காலத்தின் பிரிவுகளெல்லாம் மனுஷியர்களை பற்றியவை. நாழிகை ஆறு அல்லது ஏழு சேர்ந்தால் ஒரு யாமம் என்று கூறப்படும். அத்தகைய யாமங்கள் எட்டு கூட்டினால் மனிதர்களுக்கு ஒரு இராப்பகலாகும். பதினைந்து ராப்பகல் சேர்ந்தால் ஒரு பக்ஷமாகும். அந்த பக்ஷங்கள் சுக்லபக்ஷம் என்றும் கிருஷ்ணபக்ஷம் என்றும் இரண்டு வகையாக இருக்கும். அந்த இரண்டு பக்ஷங்கள் சேர்ந்தது ஒரு மாதமாகும். இது மனிதர்களுக்கு வழங்கி வரும் காலப்பிரிவாகும். மனிதர்களின் ஒரு மாதம் பித்ருதேவதைகளுக்கு ஒரு அகோத்திரம், அதாவது ஒரு நாள் ஆகும். மாதங்கள் இரண்டு சேர்ந்தால் ஒரு ருது ஆகும். மூன்று ருதுக்கள் சேர்ந்தால் ஒரு அயனமாகும். அந்த அயனமாவது தக்ஷிணாயனம் என்றும் உத்தராயணம் என்றும் இரண்டு வகைப்படும். ஆறு மாதம் தக்ஷிணாயனம், ஆறு மாதம் உத்தராயணம். இந்த இரண்டு அயனங்களும் சேர்ந்தால் தேவதைகளுக்கு ஒரு அகோத்திரம். ஒரு அகோத்திரம் என்பது இரவும் பகலும் அடங்கிய ஒரு நாள் ஆகும். எனவே மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். பனிரெண்டு மாதங்கள் சேர்ந்தது மனிதர்களுக்கு ஒரு சம்வத்சரம். மனிதர்களுக்கு நூறு சம்வத்சரங்கள் பூர்ண ஆயுள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. பித்ருதேவதைகளுக்கும் மற்ற தேவதைகளுக்கும் அவரவர் கணக்கின்படி பதினைந்து அகோத்தரங்கள் கூடினால் ஒரு பக்ஷம் என்றும், அதாவது பித்ருக்களுக்கு பதினைந்து நாட்கள் என்பது மனிதர்களின் பதினைந்து மாத காலமாகும். தேவர்களின் பதினைந்து நாள் என்பது மனிதர்களுக்கு பதினைந்து வருடங்கள் ஆகும். தேவர்களுக்கும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டி பதினைந்து நாட்கள் ஒரு பக்ஷம் என்றும், இரண்டு பக்ஷங்கள் சேர்ந்தால் ஒரு மாதம் என்றும், இரண்டு மாதங்கள் ஒரு ரிது என்றும், மூன்று ரிதுக்கள் ஒரு அயனம் என்றும், இரண்டு அயனங்கள் ஒரு சம்வத்சரம் என்றும், அவரவர்கள் கணக்கின்படி நூறு சம்வத்சரமே அவரவர்களுக்கு பூர்ண ஆயுள் என்றும் அறியலாம். என்றும் கண்ணிமைக்காமல் சூரியன், திங்கள், செவ்வாய் முதலிய கிரகங்களும், அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களும், சாதாரண நட்சத்திரங்களும் அடங்கிய காலச்சக்கரத்தின் இடையில் நின்று பனிரெண்டு ராசி சுரூபமாக உள்ள ஜகத்தினை சுற்றி வருகின்றன. சூரிய சுழற்சியை பார்க்கையில் சம்வத்சரம் என்றும், பிரகஸ்பதியின் சுழற்சியை பார்க்கையில் பரிவத்சரம் என்றும், முப்பது நாள் கொண்டது ஒரு மாதம் என்னும் விதமாக சூரியகதியின் விசேஷத்தை பார்த்தால் இடாவஸ்திரம் என்றும், சந்திரகதியை பற்றி பார்த்தால் இத்வத்சரம் என்றும், நட்சத்திரகதியை பற்றி பார்த்தால் வத்சரம் என்றும் சொல்லப்படும். இவ்வாறு சமஸ்த வஸ்துக்களையும் பர்ணமிக்கச் செய்வதாகிய காலத்தின் சொரூபத்தை நிரூபித்து சொன்னேன் என்று கூறி முடிக்கின்றார். மேலும் இவற்றையெல்லாம் விவரமாக தெரிந்து கொண்ட விதுரர் பித்ருக்கள், தேவதைகள், மனிதர்கள் மூவருக்கும் அவரவர்களின் கணக்கின்படி நூறு சம்வத்சரங்கள் பூர்ண ஆயுசு என்று தெரிவித்தீர்களே. இந்த மூன்று லோகங்கள் தவிர வேறு லோகங்களில் இருக்கும் ஞானிகளின் ஆயுளையும் கூறுவீராக என்று கேட்டுக்கொண்டார். மைத்ரேயர் கூறிய மறுமொழியினை நாம் நமது அடுத்த பதிவில் தொடருவோம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.